நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு இந்த முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அளவே இல்லை கர்த்தாவே, ஜெபிக்கும் வாஞ்சையோடு எழும்பிய அனைவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை என்பதை அவர்கள் இந்த புதிய வாரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் உண்மை உள்ளவர், நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை இந்த ஜப வேளையிலே கலந்து ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த புதிய வாரத்தில் உணர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் விடை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் இருதயத்தின் நல் விருப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தங்கள் குடும்பத்தை குறித்து எவ்விதமான கவலையோடு எந்த குடும்பமாவது இந்த ஜப வேளையிலே உமது சமூகத்திலே வந்து காத்திருக்கும் என்றால், கண்ணீர் விடும் என்றால், கவலையோடு நிற்பார்கள் என்றால், அவர்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் கவலைகளுக்கு கர்த்தர் விடை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாத்தானின் கைகளிலே அவர்கள் விழுந்துவிட வேண்டாம் என்று ஜெபிக்கிறோம். வறுமையின் பிடியிலே அவர்கள் தவிக்க வேண்டாம் என்று ஜெபிக்கிறோம். ஆரோக்கிய கேடுகளோ வியாதிகளோ அவர்களை நெருங்க வேண்டாம் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அவர்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கர்த்தருடைய கைகளில் இருந்து பெற்று ஆரோக்கியமான வாழ்வு பெற்று தகப்பனே தங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை கண்டு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய அவர்கள் தங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக வருங்காலத்திற்காக உழைக்கும் எந்த உழைப்பானாலும், அது உடல் உழைப்பாக இருந்தாலும் அறிவின் அடிப்படையிலே உள்ள உழைப்பாக இருந்தாலும் ஆண்டவரே, எந்த உழைப்பாக இருந்தாலும் அந்த உழைப்பை இந்த குடும்பத்திற்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, சாலைகளிலே செல்கிறவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆபத்தான இடங்களிலே வேலை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லவும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வீட்டிற்குள் திரும்பி வரவும், ஒவ்வொரு நாளும் இந்த புதிய வாரத்தில் எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த வேலை செய்தாலும் அதிலே சந்தோஷம், சமாதானம், முன்னேற்றம், வெற்றி காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வயதிற்கு ஏற்ற வளர்ச்சியை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், அந்தந்த வயதிலே நடைபெற வேண்டிய அனைத்தும் நடைபெற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றும் இந்த புதிய வாரத்திலும் தங்கள் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் கடந்து செல்லும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பெயராக சந்தித்து ஆண்டவரே அவர்கள் தலையை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தியதை விட இன்னும் இனிதாக, பெரிதாக, மகிழ்வாக, சுகத்தோடும், பலனோடும், தீர்க்க ஆயுசோடும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, அன்புள்ள தகப்பனே, பிரசவ ஸ்திரீகளுக்கு சுகமான பிரசவத்தை அருளி செய்யும். இந்த விசேஷமான நேரத்தில் ஆண்டவரே, என் கையிலே ஒரு குழந்தை இல்லையே என்று கவலையோடு ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்கள் கையிலே கர்த்தரியதை வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் அற்புதங்கள் செய்கிறவர், நீர் அடையாளங்கள் செய்கிறவர். உம்மை எந்த அற்புதத்திற்கும் நாங்கள் நாட முடியும். தகப்பனே, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறீர். தகப்பனே, ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் ஒவ்வொருவரும் இதை இயேசுவிலே விசுவாசிக்கவும், இயேசுவினிடத்திலே இதை பெற்றுக்கொள்ளவும், இயேசுவுக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக வாழவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நீர் கண்ணும் கருத்துமாக காத்துக்கொள்ளும். ஜனங்களின் நல்வாழ்விற்காக பாடுபடுகிறவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தங்கள் குடும்பத்திலே தாங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடந்துவிட்டதே என்று கவலையோடு இருக்கிறவர்களை நீர் தேற்றும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து சோகத்தில் இருக்கிறவர்களை நீர் பராமரித்தரலும். ஆண்டவரே, வாழ்க்கையை குறித்து அதிக துக்கத்தோடு இனி வாழ முடியுமோ என்று யோசிக்கிறவர்களை வாழ முடியும் என்று நீர் அவர்களை பலப்படுத்தும். இந்த புதிய வாரம் கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்யும் வாரமாக, கர்த்தர் எங்களை கைப்பிடித்து நடத்தும் வாரமாக, நாங்கள் நடக்கும் பாதைகள் நெய்யாய் பொழியும் பாதையாக, வெற்றியின் பாதையாக, கர்த்தர் ஜெபிக்கும் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11:27-57 சிந்திக்க இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் இயேசு கூறிய மாபெரும் உண்மையை 25-26 பார்த்தோம். மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று பெத்தானியாவிலிருந்து அவருக்கு செய்தி அனுப்பியிருந்தார்கள். ஆனால் லாசரு மரித்து 4 நாளைக்கு பின்பு இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். யூதேயாவுக்கு சென்றாலே இயேசு கொல்லப்படுவார் என்ற பயத்தினால் நிறைந்த சீஷர்களும் கூட அவரோடு கூட மரிக்கவும் ஆயத்தமாய் வந்தார்கள். பெத்தானியாவுக்கு இயேசு வந்தார் என்ற செய்தியை கேட்டு மார்த்தாள் இயேசுவை காண ஓடுகிறாள். இயேசு அவளுக்கு தன்னை குறித்த 2 பெரிய சத்தியங்களை எடுத்து கூறுகிறார். முதலாவது, இயேசு கூறுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அதாவது அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் பிறக்கும் அனுபவத்துக்குள்ளாக வரவும் நித்திய ஜீவனை கொடுக்கவும் இயேசு வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்றார். அதாவது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்த ஒவ்வொருவனும் அந்த ரட்சிப்பை இழந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவில் கொடுக்கப்படும் ரட்சிப்பு இலவசமானது, நித்திய காலத்துக்கு வாக்குத்தத்தம் உள்ளது. பின்மாறி போகும் விசுவாசியையும் பாவமாகிய மரணத்துக்குள் பிரவேசிக்காதவாறு காத்துக்கொள்ள வல்லமையுள்ளது. அந்த வல்லமையுடையவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்தை இயேசு அவளோடு பேசின பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று கூறுவதை யோவான் 11:28 பார்க்கிறோம். தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தப் போகிற கிறிஸ்து தன் சகோதரனுக்காக அழுது கொண்டிருக்கிற மரியாளை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். மரியாள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்தில் இருந்தார். அதை 29:30 நாம் பார்க்கிறோம். அற்புதத்தை செய்ய சித்தம் கொண்ட அவர் மரியாளை அழைத்தார், அவளுக்காக காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இழந்தவர்களாக வேதனையோடு இருக்கும் வேளையில் தேவன் அற்புதத்தை செய்ய நம்மை அழைக்கிறார். அவரிடத்தில் வரும்படி நம்மை அழைக்கிறார். இழந்து போனவர்களுக்காக துக்கத்தோடு வீட்டில் அழுது கொண்டிருக்க வேண்டாம், மரியாளே என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கிறார். இயேசுவின் பாதமே நல்ல பங்கு என்று தெரிந்து கொண்டவள் சீக்கிரமாக எழுந்து இயேசுவினிடத்தில் வருகிறாள். தன் பாவங்களை மன்னித்தவர், தன் தேவைகளை சந்தித்தவர், தனக்கு ஆறுதல் அளிக்க முடியும் என்று ஆவலோடு வருகிறாள். 31 அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த உறவினர் நண்பராகிய யூதர்களை பார்க்கிறோம். அவர்கள் மரியாள் வீட்டில் அழுதது போதாது, கல்லறையில் சென்று அழப்போகிறாள் என்று அவள் பின்னே போகிறார்கள். இன்றும் தங்கள் அருமையானவர்களை இழந்து போனவர்கள் வீட்டிலே அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். பலர் கல்லறையிலும் சென்று அழுகிறார்கள். மரித்தோரை மரித்தோரிடத்தில் தேடுகிறார்கள். உயிர்த்தொழுதலை பற்றி அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, துக்க முகமாக காணப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவின் பாதத்துக்கு வந்தால் எவ்வளவு ஆறுதல், எவ்வளவு நல்லது! மரியாள் இயேசு தனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு ஆறுதலுக்காகவே வருகிறாள். அவளும் இயேசுவினிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை, தன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று எதிர்பார்க்கவும் இல்லை. தன் மன ஆறுதலுக்காக இயேசுவின் பாதத்துக்கு ஓடுகிறாள். அவளை பின்தொடர்ந்து வந்த கூட்டம் உலகத்தை சித்தரிக்கிறது. உலக மக்கள் இன்றும் இயேசுவை அறியாதவர்கள். அவர்கள் கல்லறை வரைதான் சிந்திக்க முடியும். கல்லறையை கடந்து நித்தியத்தை அவர்களால் சிந்திக்க முடியாது. 32 இயேசு மார்த்தாளோடு உயிர்த்தெழுதலை பற்றி கூறி அவளுடைய ஆவலையும் விசுவாசத்தையும் தூண்டிவிட்டவர் இப்போது அதே இடத்தில் மரியாளுக்காக காத்திருக்கிறார். மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுவதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள் இவர்கள் 2 பேருடைய விசுவாசத்தில் வித்தியாசத்தை காணவில்லை. மரியாளும் மார்த்தாள் கூறிய அதே வார்த்தைகளைத்தான் கூறுகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறுகிறாள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. முதலாவது, மரியாளை நாம் இயேசுவின் பாதத்தில் பார்க்கிறோம். 3 இடத்தில் அவளை நாம் பார்க்கிறோம். 3 இடத்திலேயும் மரியாளை இயேசுவின் பாதத்தில் தான் நாம் பார்க்கிறோம். முதலாவது, லூக்கா 10:39 அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு கூறுவதை 42 பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை அவளோடு கேட்பது, நாம் வேத வசனத்தை படித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. 63:1 தாவீது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று கூறுகிறார். ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலையில் காத்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் மரியாள் நமக்கு நினைப்பூட்டுகிறாள். தொடர்ந்து யோவான் 11:32 இயேசுவின் பாதத்தில் மரியாளை பார்க்கிறோம். தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வசனங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள் துக்க வேளையில் ஆறுதலுக்காக இயேசுவின் பாதத்தில் வருவார்கள். மரியாளுக்கு கலரையில் போய் அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆறுதலுக்காக மற்றவர்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இயேசுவின் பாதமே போதும், அதுவே நல்ல பங்கு. தன் துக்க வேளையில் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறாள். 3:12 மறுபடியும் நாம் மரியாளை இயேசுவின் பாதத்தில் பார்க்கிறோம். தன் பாவங்களை மன்னித்தவர், நித்திய ஜீவ வசனங்களை போதித்தவர், துக்க வேளையில் ஆறுதலாயிருந்தவர், தேவைகளை சந்தித்தவர், அற்புதங்களை செய்தவர். அவருடைய பாதத்தில் மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசுவின் கால்களிலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 10 குஷ்டரோகிகளில் ஒரு குஷ்டரோகி சுகமானவுடன் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து தன் நன்றியை தெரிவித்தான். இது இயேசுவுக்கு மகிமையை செலுத்தும் ஒரு அனுபவத்தை எடுத்துக் கூறுகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர்கள், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது அந்த இடம் முழுவதும் பரிமள வாசனத்தினால் நிறையும் என்பது நிச்சயம். என்னுடைய வாழ்க்கை இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது என்று 2 கொரிந்தியர் 2:14 பவுல் கூறுகிறார். இயேசுவின் பாதத்தில் நந்தி செலுத்துகிறவளாக, அவருக்கு மகிமையை செலுத்துகிறவளாக மரியாள் காணப்பட்டாள். இங்கு யோவான் 11:32 இயேசுவின் பாதத்தில் விழுந்த மரியாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு கலிலேயாவிலும் யூதேயாவிலும் சுற்றித்திருந்த நாட்களிலே தன்னை ஒரு இடத்துக்கு அவர் மட்டுப்படுத்தினவராக காணப்படுகிறார். அவர் கப்பர்நகூமில் இருக்கும் வேளையில் பெத்தானியாவில் இருக்க முடியவில்லை. அதுபோல இப்போது சாலேம் ஊருக்கு சமீபமான அயினோம் என்னும் இடத்தில் அவர் இருக்கும் போது பெத்தானியாவில் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு தேற்றவாளனாக அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வந்து வசிக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியானவராக ஒரே நேரத்திலே எல்லா இடங்களிலும் இருக்க முடியும். ஆதலால் தான் இயேசு யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று கூறுகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று மரியாள் கூறுகிறாள். மரியாள் இயேசு தங்களுடைய தேவையின் நேரத்தில் தங்களோடு இருந்தால் தங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்புகிறாள். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனான அவர் இருந்த இடத்தில் இருந்தே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியிருந்தால் லாசரு பிழைத்திருப்பான். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. அவன் மரித்து 4 நாள் ஆகும் வரை காத்திருந்தார். ஏன் என்று கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அவர் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வார், நல்லதைத்தான் செய்வார். ஏனென்றால் அவர் மார்த்தாள் மரியாளிடத்திலும் அன்பு கூர்ந்தார். யோவான் 11:33-35 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அநேகர் மரண வீட்டில் அழக்கூடாது என்று கூறுகிறார்கள். அது சரியல்ல. அழுகிறவர்களோட கூட அழுங்கள் என்று ரோமர் 12:15 பவுல் கூறுகிறார். இயேசு அவர்கள் எல்லாரும் அழும்போது தன் ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அழுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். அவர் லாசரு மரித்ததற்காக அழவில்லை, ஆனால் அங்கு உயிரோடு இருக்கிற அன்பானவர்களுக்காக அழுகிறார். நமக்கு அன்பானவர்கள் அழும்போது, துயரத்தில் இருக்கும் போது நாம் அதில் பங்கு கொள்வோமானால் நாம் அழாமல் இருக்க முடியாது. இயேசு கண்ணீர் விட்டார் என்ற வார்த்தை பூரண தெய்வமாக மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்தின தேவன் பூரண மனிதனாக இருந்தார் என்பதை எடுத்துக் கூறுகிறது. நம்மை போல எல்லா உணர்வுகளும் அவருக்கும் இருந்தது. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று இயேசு கேட்டபோது ஆண்டவரே வந்து பாரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். வந்து பாரும் என்ற வார்த்தையை யோவான் அதிகமாக உபயோகிப்பதை நாம் பார்க்கிறோம். வந்து பாருங்கள் என்று இயேசு தன்னை தேடிய சீஷர்களுக்கு கூறினார். இயேசுவை வந்து பார் என்று நாத்தான்வேலிடம் பிலிப்பு கூறினான். இங்கு இயேசுவிடம் வந்து பாரும் என்று கூறுகிறார்கள். யோவான் தன் சுவிசேஷத்தை மிகவும் அருமையான நடைமுறை ரீதியில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு வந்து பார்ப்பது என்ன? லாசருவின் கல்லறை ஒரு பெரிய கல்லாலே மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களோட கூட வந்த திரள் கூட்டமான மக்கள் குருடனுடைய கண்ணை திறந்த இவர் இவனை சாகாமல் பண்ணவும் கூடாதா என்றார்கள். அதாவது அந்த கூட்டத்தாரும் இயேசு லாசரு மரிப்பதற்கு முன்பாக வந்திருந்தால் லாசரு மரியாமல் இருந்திருப்பான் என்று நினைக்கிறார்கள். 38-40 வசனங்களிலே இயேசு மாபெரும் ஆவிக்குரிய உண்மையை எடுத்து கூறுகிறார். மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் மரித்த சரீரம் நாறும். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் இயேசு கல்லறையை மூடியிருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று கூறுகிறார். மரணம் என்பது பாவத்தின் விளைவு. ஆனால் பாவத்தின் விளைவாகிய மரணத்துக்கு அடக்கம் ஒரு முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கும் மன்னிப்பு மறுபடியும் ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பாவங்கள் மூடி வைக்கப்படக்கூடாது, திறக்கப்பட வேண்டும். பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வசனம் கூறுகிறது. ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று மார்த்தாள் இயேசுவை பார்த்து கூறுகிறாள். பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும். பாவத்தின் விளைவு எப்போதுமே மரணம்தான். நல்ல பாவம், கெட்ட பாவம் என்று வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. பாவங்களை அறிக்கையிடுவது வெட்கமாகத்தான் தோன்றும். ஆனால் அதன் முடிவோ சந்தோஷம், சமாதானம். 32:3-5 பாருங்கள். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று பார்க்கிறோம். மறைத்து வைக்கும் வரை நாருமே என்று சொன்னால் நாட்டம் நீக்க வழியும் இல்லை. ஆனால் இயேசுவினிடத்தில் அறிக்கை பண்ணப்பட்ட பாவங்கள் நாட்டத்தை கொடுப்பதில்லை. அவை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும், மன்னிப்பை கொடுக்கும். இங்கு 40 வசனத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு மார்த்தாளுக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். பேதுரு இயேசுவை மறுதளித்தான். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். 2 பேருமே இயேசுவுக்கு துரோகம் செய்தார்கள். அழுத பேதுருவுக்கு மன்னிப்பு கிடைத்தது. தனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நம்ப முடியாத யூதாஸ் காரியோத்து குற்ற உணர்வோடு தன்னையே அழித்துக் கொண்டான். விசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். தொடர்ந்து 41-44 லாசருவின் கல்லறையில் இருந்த கல்லை புரட்டி போட்டார்கள். இயேசு லாசருவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் ஜபிக்கவில்லை. ஆனால் சூழ்ந்திருக்கும் மக்கள் விசுவாசிக்கும்படியாக ஜபிக்கிறார். பிதாவாகிய தேவன் தனக்கு செவி கொடுக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். மரித்தவர்களும் இயேசுவுக்கு செவி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மரித்தவனை பார்த்து இயேசு பேசுகிறார். லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். மரித்து 4 நாள் ஆன லாசரு நாரவில்லை, ஆனால் வெளியே எழுந்து வருகிறான். வெளியே எழுந்து வரும்போது அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினாலே சுற்றப்பட்டிருந்தது. லாசருவின் சரீரத்தில் உயிர் திரும்ப வந்தது. சுற்றப்பட்ட சீலைகளோடு அவன் எழுந்து வருகிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் போது இயேசுவை சுற்றியிருந்த சீலைகளை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. அவருடைய தலையில் சுற்றப்பட்ட சீலையும் தனியாக சுற்றப்பட்டபடியே வைத்திருந்தது. இயேசு மகிமையின் சரீரத்தோடு உயிர் தெழுந்தார். இயேசுவின் சரீரத்திற்கு வாசல்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல்லறையின் கல் புரட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் சீஷர்கள் மேல் வீட்டறையில் கதவு பூட்டப்பட்டவர்களாக உள்ளே இருந்தபோது அவர்கள் மத்தியில் பிரசன்னமானார். மகிமையின் சரீரத்துக்கு இவைகள் தடையல்ல. அது மாத்திரமல்ல, இயேசுவின் கல்லறையின் கல் புரட்டப்பட்டு இருந்தது. அது அவர் வெளியே வருவதற்காக அல்ல. மற்றவர்கள் உள்ளே சென்று பார்த்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிப்பதற்காக புரட்டப்பட்டது. இங்கு லாசரு சுற்றப்பட்ட சீலைகளோடு வெளியே வருகிறான். இயேசு அவர்களை நோக்கி கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கூறுவதை 11:44 கூறுகிறது. இதிலிருந்து இயேசு ஒரு ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். அதாவது பாவ மன்னிப்பை பெற்று மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு கட்டுகளை அவிழ்த்து விடுவது விசுவாசிகளின் கடமையாகும். உயிர் கொடுப்பது இயேசு, கட்டுகளை அவிழ்த்து விடுவது சக விசுவாசிகள். இதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு செய்த இந்த மகா பெரும் அற்புதத்தை பார்த்த அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று 45 வசனம் கூறுகிறது. ஆனால் விசுவாசிக்காதவர்கள் அதை பரிசேயரிடத்தில் அறிவித்தார்கள் என்பதை 46 வசனத்தில் பார்க்கிறோம். 47 வசனம் முதல் 53 வசனம் வரை நாம் பார்க்கும் போது பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தை கூட்டுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு செய்யும் அற்புதங்களை தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் இயேசுவையே தவிர்த்துவிட முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே பயம், இப்படியே இயேசுவை விட்டுவிட்டால் எல்லோரும் இயேசுவை விசுவாசிப்பார்கள், ரோமர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்று கூறுவதை 48 வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய அதிகாரம் போய்விடும் என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. தங்களுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள இயேசுவையே அழிக்க முயற்சி செய்கிறார்கள். தேவனுடைய பிரதிநிதியாக நின்று தேவனுடைய ஜனத்தை நடத்த வேண்டியவர்கள் பதவி ஆசையினால் தேவனுக்கு விரோதமாக தங்களையே பிசாசின் கையிலே ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா கூறும் ஆலோசனை, இயேசு இஸ்ரவேலருக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் மரிக்கப் போகிறார் என்பதாகும். அது தீர்க்க தரிசனம் என்று 52 வசனத்தில் பார்க்கிறோம். காய்பா கொடுத்த ஆலோசனை ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமாயிருக்கும் என்பதாகும். அன்று முதல் இயேசுவை அவர்கள் கொலை செய்யும்படி ஆலோசனை செய்வதை 53 வசனம் கூறுகிறது. இயேசு தன்னுடைய வேளை இன்னும் வராததினாலே யூதர்களுக்குள்ளே சஞ்சரிக்காமல் எப்ராயிம் என்ற ஊருக்கு போய் சீஷர்களோடு தங்கியிருப்பதை 54 வசனத்தில் பார்க்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறிய இயேசுவை, மரித்து 4 நாளைக்கு பின்பு லாசருவை உயிரோடு எழுப்பிய இயேசுவை விசுவாசித்தவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசியாதவர்களும் தங்களுடைய ஸ்தானத்தை பெரிதாக நினைத்தவர்களும் இயேசுவை கொலை செய்ய வகை திடுவதையும் அவர் இருக்கும் இடத்தை அறிந்தவர்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதையும் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உபாகமம் 1:21 வசனம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.